ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம் அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே தீண்டா திருமேனி திருத்தலங்கள் என்கின்ற இந்த அற்புதமான குறுந்தகடு இப்பொழுது உங்களுடைய செவிகளுக்கும் அறிவிற்கும் விருந்து உடைப்பதற்காக வந்திருக்கிறது. திருத்தலங்கள் சிவபெருமான் அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புத ஞான பீடங்கள். திருத்தொண்ட தொகை அருளி செய்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 9 தொகையடியார்களாக குறிப்பிடுகின்றவர்களில் ஒருவராக முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன் என்று கூறுகின்றார். அப்படி முப்போதும் திருமேனியை தீண்டி தீண்டி சிவபெருமானுக்கு கைங்கரியம் செய்கின்ற ஆதி சைவர்கள் என்று சொல்லக்கூடிய சிவாச்சாரியார்களுடைய பொன்னார் திருவடிகளை நாம் பணிந்து மகிழ்கின்றோம் என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் தொண்டை நாட்டிலே மிகச் சிறப்பாக சில தலங்கள் அமைந்திருக்கின்றன. அங்கே அந்த சிவாச்சாரியார்கள் கூட தீண்ட முடியாத திருமேனி வடிவங்களிலே பெருமான் கொலுவிட்டிருக்கின்றான் என்று நாம் அறிகின்ற பொழுது நமக்கு வியப்பு மேலிடுகிறது. தீண்டா திருமேனி திருக்கோயில்களிலே பெருமானுக்கு திருமஞ்சனம் அலங்காரம் போன்றவற்றையெல்லாம் சிவாச்சாரியார்கள் செய்கின்ற பொழுது நாம் காணுகின்ற பொழுது மிகவும் வியப்பாக இருக்கிறது. பெருமானுடைய கருணை அங்கே நமக்கு வெளிப்படுகின்றது. தீண்ட முடியாத பரவெளியாக இருக்கிறவன்தான் சிவபெருமான். பரவெளியாக இருக்கக்கூடிய சிவபெருமான் கருணை கூர்ந்து நாமெல்லாம் அறியும்படியாக 3 நிலைகளிலே இறங்கி வந்திருக்கிறான் என்று சைவம் பேசுகிறது. லயம், போகம், அதிகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த 3 நிலைகளிலே அருவம், அரு உருவம், உருவம் என்கின்ற இந்த 3 நிலைகளையும் அவன் எடுத்து இறங்கி வந்திருப்பதற்கான காரணம் மிகவும் கீழ்நிலையிலே இருக்கக்கூடிய உயிர்களும் தம்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற கருணை பெருக்கிலேதான் அப்படி வந்திருக்கின்றார். எனவே பெருமானுக்கு தீண்டா திருமேனியாக இருப்பது பரவெளிதான். அதை நமக்கு நினைவுபடுத்தும் முகமாகத்தான் இந்த சில திருக்கோயில்களை அமைத்து தந்திருக்கிறார்கள் என்று நமக்கு எண்ணத் தோன்றுகிறது. அன்பர்களே, பலரும் என்னிடம் கேட்டிருக்கிறார்கள், ஐயா, பெருமான் எல்லா இடத்திலும் விளங்குகின்றானே, சிவம் எல்லா இடத்திலேயும் தானே குடிகொண்டிருக்கிறான், அருள்பாலிக்கின்றான் என்று கூறுகிறீர்களே, பிறகு அவனுக்கு தனியாக கோயில்கள் என்று ஏன் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். கேள்வி என்னவோ நியாயமாக இருப்பது போல தோன்றுகிறது. எல்லா இடத்திலேயும் இருக்கக்கூடிய பெருமான் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே இருந்து அருள் தருகிறான் என்று சொல்லுவது அவனுடைய பரத்துவத்துக்கு இழுக்கல்லவா என்று நாமும் நினைக்க தோன்றுகிறது. ஆனால் உண்மை என்ன என்று நாம் பார்க்க வேண்டும். கடுமையான கோடை காலத்திலே நாம் வெளியிலே சுற்றித் திரிந்து வீட்டிற்கு வந்த பிறகு நம்முடைய ஹாலிலே அமர்கிறோம் என்று சொன்னால் உடனே நாம் என்ன செய்கிறோம் என்று நினைத்து பாருங்கள். மேலே இருக்கக்கூடிய மின் விசிறியை நாம் ஆன் செய்து அந்த காற்றை அனுபவிக்கின்றோம். நன்றாக யோசித்து பார்த்தால் மின் விசிறியை நாம் போட்டுவிட்டு நாம் காற்றை பெறுகிறோம் என்று சொன்னால் மின் விசிறி காற்றை தயார் செய்கிறதா, மின் விசிறி காற்று உற்பத்தி செய்கிறதா என்ன? இல்லை, ஏற்கனவே அங்கு காற்று இருக்கத்தான் செய்கிறது. இருக்கின்ற காற்றை நாம் உரைக்கும் வண்ணமாக அது உரைப்பாக அதை தள்ளி விடுகின்றது. அதுதான் அந்த மின் விசிறி செய்கின்ற வேலை. எனவே ஏற்கனவே இருக்கிற காற்றை நாம் உரைக்கும்படியாக செய்கின்ற மின் விசிறி போல எங்கும் ஏற்கனவே பரவி கிடக்கின்ற பெருமானை நாம் உரைப்பாக உணரும் வண்ணமாக அமைந்த மின் விசிறி போன்றதுதான் இந்த திருக்கோயில்கள் என்று நாம் உணர வேண்டும். பசுவின் உடல் முழுவதும் பால் பரவி இருந்தாலும் அதனுடைய மடியிலேதான் பால் கிடைப்பது போல உலகம் முழுவதும் இறைவன் பரவி கிடந்தாலும் அருள்பாலிப்பது இந்த திருக்கோயில்களிலேதான் என்று நமக்கு சான்றோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். செல்லுகிற அத்தனை பேருக்கும் இந்த திருக்கோயில் அருளை வாரி வழங்குகிறதா என்று கேட்கிறார்கள். உண்மைதான். வீட்டிலே மின்விசிறி இருந்தால் மட்டும் காற்றை தள்ளி நமக்கு உரைப்பாக செய்துவிடுமா? அதற்கு தேவை மின்சாரம். அதுபோல திருக்கோயில் இருந்தால் மட்டும் போதாது. திருக்கோயிலே மின்சாரம் என்று சொல்லக்கூடிய பக்தி என்கிற உணர்வு நமக்கு வருமேயானால் அந்த திருக்கோயில் திருவருளை நாம் முழுமையாக உணரக்கூடிய வாய்ப்பும் கிட்டும். எனவே பக்தி சிரத்தையோடு சென்று பெருமானை திருக்கோயில்களிலே நாம் தரிசனம் செய்கின்ற பொழுது நமக்கு அவனுடைய திருவருள் மிகவும் நிறைந்து கிடக்கின்றது. இப்படிப்பட்ட திருக்கோயில்களிலே மிகவும் சிறப்பான திருக்கோயில்களாக அமைந்தவை நம்முடைய திருமுறை ஆசிரியர்கள் சென்று பெருமானுடைய கருணையை நினைந்து அங்கேயே பாடிய பாடல்களும் பதிகங்களும் தான். திருக்கோயில்களுக்கு பதிகங்கள் பெற்ற நிலையிலே அவைகளுக்கெல்லாம் பாடல் பெற்ற தலங்கள் என்கின்ற திருநாமத்தை சூட்டியிருக்கிறார்கள் நம்முடைய பெரியவர்கள். பாடல் பெற்ற தலங்கள் எல்லாம் நம்முடைய திருமுறை ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போன்றவர்கள் எல்லாம் அந்த திருக்கோயில்களுக்கு சென்று பதிகங்களை அருளி செய்த காரணத்தினாலே அந்த திருக்கோயில்கள் எல்லாம் என்ன நிலையை பெற்றிருக்கின்றன என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். காரணம், நாம் அந்த அற்புதத்தை தெரிந்து கொண்டால் அந்த அற்புதத்தை நாமும் ஆனந்தமாக அனுபவிப்பதற்கு உரிய வழியை அறிவோம். ஒரு திருக்கோயிலுக்கு திருஞான சம்பந்தர் பதிகம் அருளி செய்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த திருக்கோயில் பெருமானினுடைய அனுபவ உணர்வை நாம் பெறுவதற்கு சிறந்த முறை எது என்று கேட்டால், நாம் கொண்டு செல்கின்ற தேங்காயோ வாழைப்பழமோ அல்லது மற்ற வெற்றிலை பாக்கு போன்றவையோ அல்ல. அங்கே நாம் பெருமானிடம் நம் சிந்தனை முழுவதையும் செலுத்தி அங்கே நமக்காக அருளி செய்து போயிருக்கிறாரே திருஞான சம்பந்தர், அந்த பதிகத்தை அங்கே திருமுன்பாக நின்று நாம் பாடுவோமேயானால் அந்த பெருமானுடைய அருள் அனுபவத்தை நாம் பெறலாம் என்கின்ற அடிப்படை உண்மையிலேயேதான் திருக்கோயில்களுக்கு திருப்பதிகங்கள் அருளி செய்து போயிருக்கிறார்கள் நம்முடைய பெரியவர்கள். வழிபாடு என்பது திருமுறை பாடல்களால் தான் நிறைவு பெறுகிறது. அதனால தான் சேக்கிழார் இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை இறைவன் வாக்காகவே பெரிய புராணத்திலே வைத்து காட்டியிருக்கிறார். எமக்கு அர்ச்சனை பாட்டே ஆகும் என்று அவர் பிரகடனப்படுத்தி இருக்கிறார். ஆதலால் சொற்றமிழ் பாடுக என்றார் தூமரை பாடும் பாயார், நீ தமிழிலே பாடுவாயாக என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஆணையிட்டதாக சேக்கிழார் பெருமான் கூறுகிறார். தமிழிலே பாடுக, சொற்றமிழ் பாடுக என்று சொல்லுகிறாரே, தமிழ் பாடுக என்று சொல்லி இருக்கலாம், ஆனால் சொல் தமிழ் பாடுக என்று கூறியிருக்கிறார். சொல் எல்லா மொழிகளிலும் தானே இருக்கிறது. ஆங்கிலத்திலே சொல் இல்லையா, இந்தியிலே சொல் இல்லையா, தெலுங்கிலே சொல் இல்லையா, அதென்ன சொல் தமிழ் என்று கூறியிருக்கிறாரே என்று நாம் பார்க்க வேண்டும். அந்த சொற்றொடரை பார்த்தால் சொற்றமிழ் பாடுக என்றார் தூமறை பாடும் பாயார் என்று அதிலே குறிப்பிடுகின்றார். இந்த வழிபாடு என்பது திருமுறை பாடல்களை கொண்டு நாம் பாடுகின்ற முறையிலேதான் நிறைவு பெறுகிறது, முழுமை பெறுகிறது, எல்லா விதமான சிறப்பையும் பெறுகிறது, நாம் எண்ணி வந்த காரியங்களையும் கருத்துக்களையும் முடித்து வைக்கிறது என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். திருஞான சம்பந்தர் சொல்லுகிறார், மருந்து வேண்டில் இவை, மந்திரங்கள் இவை, புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை என்று தம்முடைய வாக்குகளை சொல்லுகின்றார். எனவே அன்பர்களே, திருமார்பேறு, இளம்பயங்கோட்டூர், திரு ஊரல், திரு விற்கோலம், திருப்பாசூர், திரு காலத்தி என்று சொல்லக்கூடிய அந்த ஆறு தலங்களுமே பெருமான் திண்டா திருமேனி நிலையிலே விற்றிருந்து அருள் தருகின்றார். திருமுறைகளின் வழியிலே நாம் பெருமானை திருக்கோயில்களிலே வழிபாடு செய்வோம் என்று சொன்னால் எதற்காக கோயிலுக்கு செல்லுகிறோமோ அந்த நோக்கம் நிச்சயமாக நிறைவேறும் என்பதிலே எள்ளளவும் ஐயமில்லை. இதோ உங்கள் கைகளிலே தவழ்ந்து கொண்டு இனி உங்கள் செவிகளிலே இனிமை பயக்கின்ற இந்த அற்புதமான குறுந்தகடு சர்க்குருநாத தேசிகர் அவர்கள் மிக அற்புதமாக ஆறு திருக்கோயில்களில தீண்டா திருமேனியாக விற்றிருக்கக்கூடிய பெருமானுக்கு திருமுறைகளிலே அருளி செய்யப்பட்ட பதிகங்களை எல்லாம் உங்களுக்கு பாடி தருவதற்காக இங்கே நம் முன்னாக வந்திருக்கிறார் என்று நாம் கருத வேண்டும். திருச்சிற்றம்பலம்.